அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குவது புனித சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி.
வாருங்கள் போவோம் கல்லறைக்கு.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒரு கதை உண்டு. நாம் இன்று இயேசுவின் கல்லறைக்கு வந்திருக்கின்றோம். இந்த கல்லறை சொல்லும் கதை ஒரு வரலாறாக 20 நூற்றாண்டுகள் வாழ்ந்து வருகின்றது. இந்த கல்லறைக்கு அருகில் கூட செல்ல முடியாத ஒரு நிலை. கல்லறையை சுற்றி நிற்கும் காவல் வீரர்கள் நம்மை நெருங்கவிட மாட்டார்கள். எனக்கு தெரிந்து இறந்த ஒருவரது கல்லறைக்கு காவல் வைக்கப்பட்டது இங்கு மட்டுமே நிகழ்ந்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, எகிப்து மன்னர்கள் இறந்த கல்லறைகளுக்கும் காவல் வைக்கப்பட்டனவே என்று ஒரு சிலர் சொல்லலாம். அந்த பிரமிடு கல்லறைகளில் புதைக்கப்பட்ட மன்னர்களுடன் பல விலை உயர்ந்த பொருட்கள் புதைக்கப்பட்டதால் அங்கும் காவல் வைக்கப்பட்டது. காவல் என்று சொல்வதை விட அந்த கல்லறைகள் கட்டப்பட்ட வடிவிலேயே பலத்த பாதுகாப்பு நுணுக்கங்கள் செய்யப்பட்டிருந்தன. எகிப்து மன்னர்களின் கல்லறையில் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்ததால் இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தன. சரிதான், இயேசுவின் கல்லறைக்கு காவல் ஏன்? மத்தேயு நற்செய்தி மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்கின்றது. கல்லறைக்கு காவல் என்ற தலைப்பில் அங்கு கூறப்பட்டுள்ள விவரங்கள் இதோ.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 27. மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கின்றது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கின்றார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள்.
இயேசுவின் கல்லறைக்குள் வேறு எந்த விலையுயர்ந்த பொருளும் புதைக்கப்படவில்லை. அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டவரே விலை மதிக்க முடியாத ஒரு கருவூலம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த உண்மை தெரியும். ஆனால் இந்த உண்மையை உலகிற்கு முதன்முறையாக பறைசாற்றியவர்கள் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை ஏதும் இல்லாத யூத மத தலைவர்கள். எருசலேம் கோவிலை காத்து வந்த வீரர்களை இயேசுவின் கல்லறையை காவல் காக்க அனுப்பியதன் மூலம் இந்த மத குருக்கள் உலகிற்கு சொல்லாமல் சொன்ன உண்மை இதுதான். இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, விலை மதிப்பே இல்லாத ஒரு கருவூலம்.
எருசலேம் கோவிலில் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்ததால் அங்கு இரவும் பகலும் வீரர்கள் பாதுகாப்பு தந்தனர். இன்று அந்த காவல் வீரர்கள் கோவில் காவலை விட்டுவிட்டு ஒரு கல்லறைக்கு காவல் இருக்கின்றனர். எருசலேம் கோவில் இடம் மாறிவிட்டதா? அப்படித்தான் தோன்றுகின்றது. இந்த கோவிலை இடித்து விடுங்கள், மீண்டும் 3 நாட்களில் இதை நான் கட்டி எழுப்புவேன் என்று இயேசு கூறினார். அந்த கூற்றின் முதல் பகுதி இங்கு நிறைவேறியதைப் போல் தோன்றுகின்றது. இயேசு என்ற கோவிலை மத குருக்கள் இடித்து விட்டனர். பின்னர் கோவில் காவல் வீரர்களே இடிக்கப்பட்ட அந்த கோவிலுக்கு காவல் இருந்தனர். அன்பு நெஞ்சங்களே, இந்த கல்லறையின் கதையை இன்று தியானிக்க முயல்வோம்.
காவல் பலமாக இருந்த கல்லறையை நெருங்க முடியாமல் தவித்த அன்னை மரியா, மகதலா மரியா, அன்பு சீடர்கள் ஆகியோருடன் இணைந்து நாம் இந்த தியானத்தை மேற்கொள்ள முயல்வோம். அந்த கல்லறையை பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கும் அன்னை மரியா சீடர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் அலைமோதும் எண்ணங்கள் என்னவாக இருந்திருக்கும்? எத்தனையோ எண்ணங்கள் இருந்தாலும் இயேசு சிலுவையில் தொங்கியபோது சொன்ன பொன்மொழிகள் அவர்கள் எண்ணங்களை ஆக்கிரமித்திருக்கும். அவர்களுடன் நாமும் இணைந்து இயேசுவின் இறுதி பொன்மொழிகள் 2 மட்டும் சிந்திப்போம்.
இறக்கும் நிலையில் இருக்கும் யாரும் எதையாவது சொல்ல முயன்றால் அவர்கள் சொல்வதை மிக கவனமாக கேட்போம். அதுவும் இறக்கும் நிலையில் இருப்பவர் அதிக உடல் வேதனைப்படுகின்றார் என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் தன் வேதனையையும் பொறுத்துக்கொண்டு அவர் சொல்லும் வார்த்தைகள் இன்னும் அதிக மதிப்பு பெறும். இயேசு வேதனையின் உச்சியில் அந்த சிலுவையில் அற்புதமான வார்த்தைகளை, அழகான வாழ்க்கை பாடங்களை சொன்னார்.
இயேசுவின் வேதனையை கொஞ்சமாகிலும் உணர முயல்வோம். ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதைகளின் கொடுமுடியாக சிகரமாக அவர்கள் கண்டுபிடித்தது சிலுவை மரணம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எளிதில் சாவதில்லை. அணு அணுவாக சித்திரவதைப்பட்டு சாவார்கள். அவர்கள் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரண வேதனை அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் இப்படி உயிரோடு போராடி எழுப்பும் மரண ஓலம் எருசலேம் நகருக்கும் கேட்கும் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர்.
இந்த மரண ஓலத்தில் வேதனை கதறலில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் வெறுப்புடன் வெளிவரும். தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த மற்றவர்களை, தங்கள் கடவுள்களை சபித்துக் கொட்டும் வார்த்தைகளே அங்கு அதிகம் ஒலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் கொடுமுடியிலும் தான் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரண போராட்டம் நிகழ்த்தி வந்த இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் அவரது மரண சாசனம். அந்த மரண சாசனத்தின் முதல் வரிகள் இவை: தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
தன் இறுதி மூச்சு வரை இயேசு மன்னிப்பை தன் சுவாசமாக்கியது போல் கோடிக்கணக்கான மக்கள் மன்னிப்பை வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளனர். இரண்டாம் உலகப் போரில் நாட்சி வதை முகாம்களுக்கு பிறகு நடந்த மனதை உருக்கும் மன்னிப்பு நிகழ்ச்சிகள் பல ஆயிரம்.
மன்னிப்பை வழங்கவும் மன்னிப்பை பெறவும் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டால் இந்த மண்ணகம் விண்ணகமாகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம் வாழ்வில் மன்னிப்பை தந்த நேரங்கள், பெற்ற நேரங்கள், அப்போது நாம் அடைந்த அந்த நிம்மதி, நிறைவு, இவற்றை இயேசுவின் கல்லறை முன்பு நினைவுபடுத்தி பார்ப்போம். அவ்வப்போது நடந்து வரும் இந்த அற்புதங்கள் தினம் தினம் நடந்தால், மன்னிப்பு மழையில் இந்த உலகம் நனைந்தால், சுவாசிப்பதை போல் மன்னிப்பதும் நம் ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே மாறிவிட்டால், அழகான கனவுகள் என்று அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். நாம் நினைத்தால் இந்த கனவுகளை நனவாக்க முடியும். இயேசுவின் கல்லறை சொல்லித்தரும் முதல் பாடம் இது.
அன்பு என்பது ஒரு சிறு சொல்தான், ஆனால் அதிலேயே எல்லாம் சங்கமம். வாழ்விலும் தாழ்விலும் துணையாய் உடனிருக்கும் மகிழ்வின் ஊற்றுமாய் விளங்கும் அன்புதான். அன்பே இறைவன், அதுவே அகிலம் காக்குமாற்றல், உயிரும் உறவுமாகும் எல்லாம் அன்பு ஒன்றே.
அன்பு இதயங்களே, மன்னிப்பை வார்த்தைகளில் சொன்ன இறைமகன் இயேசு சிலுவையில் மன்னிப்பை செயல்வடிவிலும் காட்டினார். அவருடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கி பேரின்ப வீட்டுக்கு அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். குற்றவாளியிடம் இயேசு கூறிய அந்த பொன்மொழி இதுதான், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன்.
மரணம் நெருங்கி வருவதை உணரும் மனிதர்கள் என்ன பேசுவார்கள்? கட்டாயம் அந்த நேரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன விடயங்களை பேச மாட்டார்கள். மறுவாழ்வின் வாசலில் நிற்பவர்கள் தாங்கள் விட்டுப்போகும் வாழ்க்கையில் அறிந்த உண்மைகளை, தங்கள் வாழ்வில் நிறைவேறாத ஏக்கங்களை, இதுவரை சொல்லத் தயங்கிய உண்மைகளை, உணர்வுகளை சொல்ல முயற்சி செய்வார்கள். சிலுவை என்ற மரணப்படுக்கையில் இருந்த மூவர் பேசிக்கொண்டதை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் கூறுகின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 23. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கின்றாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன் என்றார்.
அன்பு இதயங்களே, இயேசு தன்னோடு அறையுண்டிருந்தவருக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியில் 3 உறுதிமொழிகள் உள்ளன. நீர் பேரின்ப வீட்டில் இருப்பீர், நீர் என்னோடு இருப்பீர், நீர் இன்றே இருப்பீர்.
முதல் உறுதிமொழி, பேரின்ப வீட்டில் இருப்பீர். இயேசு விண்ணகத்தை ஒரு வீடு என்று, அதுவும் பேரின்ப வீடு என்று குறிப்பிடுகின்றார். விண்ணகம் என்ற வார்த்தையை விட வீடு என்ற சொல் மனதுக்கு நெருக்கமான, நிறைவான ஒரு சொல்லாய் ஒலிக்கின்றது. நம் தமிழ் மரபிலும் வீடு பேறு என்று சொல்வது இந்த உலகத்தை கடந்து ஒரு நிறைவான, நிலையான அமைதியை, அன்பை நாம் பெறுவதை உணர்த்தும் ஒரு சொல். வீடு என்பதை ஓர் இடம் என்று சொல்வதை விட ஒரு நிலை என்று சொல்வதே அதிகம் பொருந்தும். தன்னுடன் அறையப்பட்டிருந்த குற்றவாளியை பார்த்து, நீர் அலைந்து திரிந்தது போதும், வீட்டுக்கு வாரும் என்பதுதான் இயேசு கூறிய இந்த வார்த்தைகளில் இருந்த முதல் உறுதி.
இரண்டாவது உறுதிமொழி, நீர் என்னோடு இருப்பீர். வீட்டில் இருப்பது நல்லதுதான். ஆனால் அந்த வீட்டில் தனிமையில் வாடும்போது அது வீடாக இருக்காது, சிறையாக மாறிவிடும். தனியாக இருப்பதற்கும் தனிமையாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள். 1000 பேர் கூடி இசை நடனம் என்று கொண்டாடும் நேரங்களிலும் தனிமையாயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அங்குள்ளவர்களில் பலர் தனிமை சிறைகளில் சிக்கியிருப்பது தெரியும். தனிமையில் இருப்பது வெறும் சிறையல்ல, அதுதான் நரகம்.
இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவர் பிறந்தது முதல் வாழ்க்கையின் ஓரங்களுக்கு தள்ளப்பட்டு அன்பு, அரவணைப்பு இவற்றை இழந்ததனால் குற்றவாளியாய் மாறியிருக்க வேண்டும். அன்புக்கு, அரவணைப்புக்கு காத்திருக்கும் அந்த குழந்தையின் மனதை புரிந்து கொண்ட இயேசு அவரை உடலால் அரவணைக்க முடியவில்லை என்றாலும் உள்ளத்தால் அரவணைத்து தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் உறுதிமொழிகள் தான் நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற சொற்கள்.
மூன்றாவது உறுதிமொழி, இன்றே இருப்பீர். அன்பர்களே, இயேசு சிலுவையில் அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளில் நிபந்தனை ஏதும் இல்லாத இயேசுவின் மன்னிப்பை உணரலாம். இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று சொன்ன அந்த மனிதரை பார்த்து இயேசு நிபந்தனைகளோடு பேசியிருந்தார், இப்படி பேசியிருக்க வேண்டும். நீயா? இத்தனை குற்றங்கள் செய்தவனா? விண்ணகத்திலா? பார்ப்போம். ஒரு சில ஆண்டுகள் உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு பிறகு வா, அப்போது உன்னை விண்ணகத்தில் சேர்க்க முடியுமா என்று பார்ப்போம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு சொன்னது, இன்றே நீர் என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற உறுதி மட்டுமே.
அன்பர்களே, காலம் என்பது மனிதர்களாகிய நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அளவு. நொடி, நிமிடம் என்று ஆரம்பித்து 1000 வருடங்கள், கோடான கோடி வருடங்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். நேற்று, இன்று, நாளை என்று பல பாகுபாடுகள் செய்து கொள்ளலாம். இறைவனுக்கு இவைகள் கிடையாது. அவருக்கு எப்போதும் இன்றே இப்போதே. இறைவனை பொறுத்தவரையில் அனைத்தும் நிகழ்காலம் மட்டுமே. மனித அறிவால் இதை புரிந்து கொள்வது கடினம். ஏனெனில் நாம் அனைவரும் நாம் உருவாக்கிக் கொண்ட காலத்தின் கைதிகள்.
காலத்தின் கைதிகளாகிய நாம் அவ்வப்போது நேரத்தின் அளவை உணராமல் வாழ்ந்திருக்கின்றோம். நம் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலில் ஈடுபடும் போது, உதாரணத்திற்கு அழகான இசையில் முற்றிலும் நம்மை மறந்திருக்கும் போது, அல்லது நம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது, ஆழ்நிலை தியானங்களில் மூழ்கும் போது, இந்த நேரங்களில் நேரம் போனதே தெரியாமல் இருந்திருக்கின்றோம் இல்லையா? நேரம் பற்றிய கவலையே இல்லாமல் நாம் வாழ்ந்த இந்த குறுகிய காலங்களை முழு வாழ்க்கையிலும் உணர்வதுதான் இறைவனுடன் நாம் இருக்கப் போகும் நேரம். அந்த அற்புத நிகழ்காலத்தை அந்த குற்றவாளிக்கு தரும் வகையில் இயேசு அவரிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னார்.
தருமை அன்புள்ளங்களே, இயேசு சிலுவையில் உதிர்த்த சில பொன்மொழிகளில் இவ்விரண்டிலும் மன்னிப்பு வெள்ளமாய் பொங்கி வழிகின்றது. தன்னை வதைத்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கச் சொல்லி தந்தையை மன்றாடினார். தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியை நிபந்தனை ஏதும் இன்றி மன்னித்து அணைத்து பேரின்ப வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இந்த சொற்கள் நிகழ்வுகள் அன்னை மரியாவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் பசுமரத்தாணியாய் மனதில் பதிந்திருக்கும். இதோ நாம் அமர்ந்திருக்கும் இந்த கல்லறையும் அதே மன்னிப்பை அன்பை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. இந்த கல்லறை சொல்லும் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை நாமும் உணர்ந்து அவரது பேரின்ப வீட்டில் நம்மையும் இயேசு இணைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.
மாண்புகள் மறந்து மனிதத்தை சிதைக்கும் அமைப்புகள் உலகில் கல்லறை, அன்பினை துறந்து சட்டங்கள் பேசும் நீதி சமுதாய கல்லறை, மனதின் வஞ்சகம் குணத்தின் கல்லறை, இருளை போக்கிடு ஆன்ம விடுதலை கல்லறை, வாயில் கல்லினை புரட்டி விடுதலை அளித்திட வாருங்கள். இறந்தவர் என்று எவருமே இல்லை, உயிர் தெழும் வகையில் வாழுங்கள். கல்லறை வாயில் கல்லினை புரட்டி விடுதலை அளித்திட வாருங்கள். இறந்தவர் என்று எவருமே இல்லை, உயிர் தெழும் வகையில் வாழுங்கள்.
புனித சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.